الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم وقال انيتم مهنايانا اللهك الحمد لله அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன் அந்த ஏகநாயகனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக வேண்டி எமது நேர்வழிக்காக வேண்டி சத்திய தூதர் சர்தார் ஏதோ ஆலம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான் அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லத்தில் இத்திகாபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸ்வியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு இலக்கை வைத்து தந்திருக்கிறான். இன்று மனிதன் அனைத்துக்கும் விஷனையும் மிஷனையும் பேசுகின்றான். ஆனால் மனிதனின் இலக்கு என்ன, மனிதனின் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று மனிதனிடம் கேட்டால், இன்னும் முஸ்லிமிடம் கேட்டால், அவர் பதிலாக சொல்லாவிட்டாலும் செயல் சொல்லிக் கொண்டிருக்கிறது, நான் வீடு கட்டி காட்ட வேண்டும், வாகனம் ஓட்டி காட்ட வேண்டும், ஏன் எனது மகனின் திருமணத்தை எடுத்து காட்ட வேண்டும், என்னமோ இதற்காக வேண்டித்தான் நாம் பிறந்தோம், இதற்காக வேண்டித்தான் உழைக்கிறோம், இதுதான் எமது வாழ்க்கையின் லட்சியம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். சகோதரர்களே, உண்மையிலே இதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தரவில்லை. அடுத்தவரை பார்த்து, அடுத்தவரின் வாகனத்தை பார்த்து, அடுத்தவரின் வீட்டை பார்த்து, அடுத்தவரின் திருமணத்தை பார்த்து, சகோதரர்களே, எமது வாழ்க்கையின் லட்சியத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், மறுமையில் வாழ்வதற்காக வேண்டித்தான் இந்த வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி. எனவே எமக்கு அழகான முன்மாதிரியாக சஹாபாக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், வாழ்ந்து காட்டியவர்கள், உலகத்திலே உலகத்தின் வாழ்க்கையின் லட்சியத்தை புரிந்தவர்கள். எல்லா சஹாபாக்களும் அப்படித்தான். எனவே அதில் ஒருவராக நாம் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவை எடுப்போம். அவர்களிலிருந்து எமது வாழ்க்கையின் படிப்பினைகள் என்ன? இன்று விளையாட்டு வீரர்களை பார்த்து அவர்களை போன்று வாழப்போகின்றார்கள், நடிகர்களை பார்த்து அவர்களை போன்று வாழப்போகின்றார்கள், நாடகங்களை பார்த்து கேட்டு அவர்களை போன்று நடிப்பதை போன்ற ஒரு வாழ்க்கை. அது நாடகம், அது நடிப்பு, இது வாழ்க்கை. அவர்கள் முன்மாதிரி அல்ல, அவர்கள் எங்களுடைய முன்மாதிரிகள் அல்ல. ரசூலுல்லாஹும் அல்லாஹும் சொல்லுகின்றான், அல்லாஹு தாலாவும் சொல்லுகின்றான், உங்களுடைய ஈமானும் உங்களுடைய செயல்பாடும் சஹாபாக்களை ஒத்ததாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நேர்வழியிலே இருக்கின்றீர்கள். தொழுகையிலே கேட்கின்றோமே, இதன் அர்த்தமே சஹாபாக்களின் வாழ்க்கைக்குள்ளே நாம் செல்வதுதான். ஆக சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் எமக்கு என்ன படிப்பினை என்று நாம் பார்ப்போமே. ஆனால் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையிலே நிறைய படிப்பினைகளை வைத்திருக்கின்றான். அவர்கள் உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அபுபக்கர் ரழியல்லாஹு தஆலாவுடைய கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த கேள்வி மறுப்பும் இல்லாமல் கல்லையும் வண்ணையும் வணங்கிக் கொண்டிருக்கின்றோமே நாம். அபு உஸ்மானை நீங்கள் சிந்திப்பதில்லையா என்று சொல்ல, உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம்தான். எனவே அன்பு நபி சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்ல ஒரே நிமிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தில் புரிவதற்கு எதுவுமே இல்லை, செயல்படுத்தத்தான் அத்தனை கடமைகளும். இன்று முஸ்லிம்களுக்கு சில பிரச்சனை இஸ்லாத்துக்குள்ளே, இது ஏன், ஹிஜாப் ஏன், ஹலால் ஏன், இதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கு இன்று சிலருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. சகோதரர்களே, இது எங்களுக்கு பிரச்சனையாக வருவதாக இருந்தால் நாம் இஸ்லாத்திலே உறுதியில்லை என்பதாக அர்த்தமாகிவிடும். இது காபிருக்கு பிரச்சனையாக இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு இந்த தலைப்புகள் ஒரு நாளும் பிரச்சனையாக கூடாது. சகோதரர்களே, இஸ்லாத்திலோடு வார்த்தைக்குள் நுழையும் பொழுதே அவர்கள் உறுதியாக நுழைந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலே பரம்பரையோடு பார்த்தால் அவர்களுடைய இரத்த உறவுகள் கூட அப்துமனாப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நான்காவது பரம்பரையோடு பேசி போய் தொடர்பாகிறது. தந்தை வழி தாய் வழியும் அப்படியே தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டனின் மகள் அப்துல் முத்தலிபுடைய மகனின் மகள் தான் அவருடைய தாய் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் பிறந்தார்கள் ஆமுல் ஃபீல், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 6 வருடத்துக்கு பின்னால். உண்மையிலே ஒரு சிறந்த மனிதராக இருந்தார்கள், உயர்ந்த பண்புக்குரியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனிதனின் செழிப்பும் சிறப்பும் 2 தலைப்புகளிலே அமைய வேண்டும். சகோதரர்களே, சிலர் ஊருக்கு நன்றவராக இருப்பார்கள், எறும்பு நடந்தால் எறும்பு கூட சாக மாட்டாது என்பதாக சொல்லுவார், ஆனால் வீட்டில் புலியை போன்று இருப்பார்கள். குடும்பத்தில் அவருக்கு யாரையும் பிடிக்காது, அவருக்கு யாரையும் குடும்பத்தில் பிடிக்காது. அவர் வருவதென்றால் ஒரு நடுக்கம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும், மனைவி மக்களுக்கு சம்பந்தங்களுக்கும் சம்பந்திகளுக்கும் ஒரு விதமான பிரச்சனை அவரால். ஆனால் ஹதரத் உஸ்மான் கனி ரழியல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கை எடுத்தாலும் சமூக வாழ்க்கை எடுத்தாலும் அல்லாவின் கடமைகளை எடுத்தாலும் மனிதர்களுடைய ஹக்குகளை எடுத்தாலும் நிரப்பமாக நின்று செய்து காட்டியவர்கள் முழு மனிதன். அவர்கள் 2 இறக்கைகள் எப்படி பறவைக்கு இருக்க வேண்டுமோ இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுக்கு 2 பக்கம் இருக்க வேண்டும். அவருடைய ஈமானும் சரியாக வேண்டும். முதல் கிளை இஸ்லாத்திலே இறுதியானதே சொல்லி முடித்தார்கள். அல்மாத்துல் அதா அணித்தரே, அடுத்தவர்களுக்கு நோவினை தரும் ஒரு பிரச்சனையும் இவரால் வரக்கூடாது. இதற்கு இடைப்பட்ட 70 அம்சங்கள் மனிதனுக்குள்ளே புகுந்து இருப்பதுதான் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கை எடுத்தால் அல்லாஹுவோடு தான் நடக்க வேண்டியதை நடந்து காட்டினார்கள், அல்லாஹ் சொன்னதை செய்து காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையோடு எடுத்தால் கூட அவர்கள் ஒரு நிரப்பமான மனிதர்களாக இருந்தார் என்பதற்குரிய ஆக பெரிய சாட்சி தான் துன்னூரை அன்பு நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்மார்களை மணந்தவர்கள். ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அவர்கள் தலாக் சொல்லப்பட்டு 2 பிள்ளைகளும், ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உம்மு குல்சூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருவரும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மிளர்ந்து நுபுவத்துடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அபூ லஹப் சொன்னான், இன்று மகன்மார் இருவரையும் கூப்பிட்டு, அன்பு நபியின் மருமகன்மார் இருவரும் அபூ லஹபின் 2 மகன்மார்கள் இருவரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், எனக்கும் உனக்கும் தந்தையின் உறவு தேவை என்றால் அன்பு நபியின் 2 மகள்மார்களையும் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, தலாக் சொல்லப்பட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்மார்களும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். வீட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகின்றார்கள். ஹதீஜா நாயகி தாயார் ஆறுதல் சொல்லுகின்றார்கள், அழவேண்டாம், உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இழந்த கணவனை விட சிறந்த கணவனை அல்லாஹ் கொடுப்பான். அந்த நிலையில் தான் விதவையாக இருந்த உம்மு குல்சூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை, ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ரத் உஸ்மான் கனி மருமகனாக ஏற்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நிக்காஹ் நபியுடைய மகளோடு நடந்தது. அது மாத்திரமல்ல, அந்த பெண்மணி இறந்ததன் பின்னால் 2வது மகளையும் கொடுத்து விட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3வது இருந்தால் உஸ்மானே ஸவ்வஜ்னாகஹா, உங்களுக்கு நான் மணந்து தருவேன். 3 பிள்ளைகள் இருந்தாலும் உங்களுக்கு தான். யார் சொல்லுகின்றார்கள்? வரலாற்றிலே சொல்லுகின்றார்கள், இது போன்ற ஒரு சிறப்பு பெற்ற எந்த மனிதரும் இல்லை, எந்த நபியினுடைய 2 பெண் பிள்ளையும் பிடித்த கரம் பிடித்த எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர், அதாவது வரலாற்று மனிதரையும் காட்ட முடியாது இந்த சமூகத்துக்கு உஸ்மானிய கனியை தவிர. சகோதரர்களே, உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தேர்ந்தெடுப்பதற்கு முதலாவது காரணம் என்ன? சகோதரர்களே, இன்று சிலர் படங்களை பார்த்து சில கதைகளை பார்த்து குடும்பம் நடத்த பார்ப்பது, அவர்களைப் போன்று இவர்களும் பெண்களைப் போன்று நடிகைகளுமாகி குடும்பம், இது ஒரு நாளும் வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை அல்ல. குடும்பம் சீராக சிறப்பாக அமைய வேண்டுமா? ஹதரத் உஸ்மானே கனி ரழியல்லாஹு தஆலா போன்றவருடைய குடும்ப வரலாற்றை படியுங்கள், பெண்களுக்கு படித்து கொடுங்கள். ஒரு நிரப்பமான கணவனாகவும் நிரப்பமான மனைவியாகவும் இருந்து காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதரத் மருமகனாகிய ஹதரத் உஸ்மானிய கனி ரழியல்லாஹு தஆலா. அதிலே அவர்களிடத்தில் இருந்த மிக சிறந்த பண்புதான், ஒவ்வொரு குடும்ப தலைவனிடம் இருக்க வேண்டிய மிக அழகான பண்புதான் வெட்கம். ஹதரத் உஸ்மானிய கனி ரழியல்லாஹு தஆலாவிடம் இருந்த மிக முக்கியமான ஒரு பண்பு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புகழ்ந்து சொன்ன ஒரு பண்புதான் வெட்க சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கின்றார்கள், வீட்டிலே அபுபக்கர் ரழியல்லாஹு தஆலா வந்தார்கள், இருப்பை மாற்றவில்லை, அப்படியே உட்கார்ந்தார்கள். அபுபக்கர் உமர் ரழியல்லாஹு தஆலா வந்தார்கள், இருப்பை மாற்றவில்லை, அப்படியே உட்கார்ந்தார்கள். இறுதியாக ஹஜரத் உஸ்மான் கனி ரழியல்லாஹு தஆலா வந்தார்கள். வரும் பொழுதே ஆடையை சரி செய்து கொண்டு திரும்ப எழுந்து அழகாக உட்கார்ந்தார்கள். இதை பார்த்தவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா, என்னுடைய தந்தை வந்தார்கள், உமர் ரழியல்லாஹு தஆலா வந்தார்கள், உங்களுடைய இருப்பில் எந்த மாற்றமும் கிடையாது, நீங்கள் உஸ்மானுக்காக வேண்டி இந்த மாற்றத்தை செய்தீர்களே. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி பிஹில் மலாயிகா, இந்த மலக்குமார்கள் உஸ்மானுடைய வெட்கத்தை பார்த்து வெட்கப்படுகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி நான் வெட்கப்படுவதில்லையா என்று கேட்டார்கள். சகோதரர்களே, இன்று ஈமானும் வெட்கமும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒன்று. ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் வெட்கமாக இருக்க இன்று வெட்கத்துக்கு எமது சமூகம் பிரியாவிடை கொடுத்து விட்டது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வெட்கம் ஒதுக்கப்பட்டு விட்டது குடும்பங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு வெட்கம் இல்லையா? நீங்கள் வெட்கம் இல்லாமல் போனால் நினைத்த பாவங்களை எல்லாம் செய்வீர்கள். சகோதரர்களே, இன்றொரு திருமண நிகழ்வை எடுத்து பார்த்தால், மனைவியை அழகாக இஸ்தாதிலே ஈப்பாட்டி கணவன் நண்பருக்கு அதுக்கு போஸ் கொடுக்க வைக்கின்றார், வெட்கம் இருக்கிறதா? இதைவிட வெட்கம் கெட்ட செயலாக தன்னுடைய மனைவியை அழகாக எல்பம் பண்ணி அதை போட்டோ பண்ணி அழகாக முன் வீட்டிலே ஒட்டி வைக்கின்றார்கள். கணவன் மனைவியினுடைய திருமண நிகழ்வுகளை முதல் நாளே வெட்க மறுக்கப்படுகிறது. வெட்கப்படாமல் வந்து பேசு, என்னுடைய நண்பன் என்பதாக மனைவியை முன்னால் கூப்பிடுபவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பது வெட்கத்தை பற்றி? குடும்ப சகிதம் காட்சிகளை பார்க்கிறோம், தொலைக்காட்சிகளை பார்க்கிறோம், தனிமையில் கூட இருந்து பார்க்கக்கூடாத காட்சிகள் இவைகள் அனைத்தும் குடும்பமில் குடும்ப சகிதம் உட்கார்ந்து பார்க்கப்படுகிறது. பன்றி கொழுப்பின் வேகம் உடம்புக்குள் புகுந்ததின் விபரீதமோ தெரியாது, அந்த இறைச்சியை சாப்பிடுபவர்களின் அம்சங்களில் ஒன்றுதான் வெட்கம் கெட்டு போவது. சகோதரர்களை, அந்த நிலையோ தெரியாது, தாயும் தந்தையும் தகப்பனும் மகளும் சேர்ந்து மிக மோசமான காட்சிகளை கூட கண்டு ரசிக்கின்றார்கள். வெட்கம் என்பதே எடுபட்டு போனதற்குரிய அர்த்தம், எங்கோ பறந்து விட்டது. பேச்சுக்களை பார்த்தால் எந்த சிறிய பிள்ளையை வைத்துக் கொண்டு பேசக்கூடாதோ அந்த பேச்சை தாராளமாக பேசிவிடுகின்றோம். ஆடையில் ஆடையில் வெட்கம் இல்லாமல் போயிருக்கிறது. ஷைத்தானுடைய ஆகப்பெரிய சூழ்ச்சிதான் ஆடையை குறைத்து மனிதனின் வெட்கத்தை வெளியே இழுத்து விடுவது. அது இன்று பள்ளிக்குள் கூட வந்துவிட்டது. பள்ளிக்குள் தொலை வருபவர்களுக்கும் இப்பொழுது போர்ட் போடப்பட்டிருக்கிறது, நோட்டீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, வேண்டாம் இந்த டவுசரோடு தொழுவதற்கு. ஆனால் தொழுகின்றார்கள். உங்களுடைய அதாவது அவுரத் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத் செய்தார்கள் தன்னுடைய அவுரத்தை அடுத்த ஒரு ஆணுக்கு காட்டுபவர்களுக்கு. இன்று சுஜூதில் இருந்து அவுரத் வெளிப்படுகின்றது. வெட்கம் இல்லையா? எங்கே வெட்கம்? உங்களுடைய சுஜூத், மகனுடைய சுஜூத், வாலிபருடைய சுஜூத் மிலேனியத்துக்கும் நவ நாகரிகத்துக்கும் விலை பேசப்பட்டிருக்கிறது. ஆடையில் சிறிய பிள்ளைகளில் இருந்து வெட்கத்தை பழக்கங்கள். உம்மு குல்சூம் ரழியல்லாஹு தஆலா, அலி ரழியல்லாஹு தஆலா, அபு ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலாவுடைய மகள், 5 வயது பிள்ளை, 5 வயது சிறிய பிள்ளை. அந்த பிள்ளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை தோழர் ஹஜ்ரத் அபு உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய சபைக்கு வரும். உமர் ரழியல்லாஹு தஆலா அந்த சிறிய பிள்ளையோடு விளையாடுவார்கள், பேசுவார்கள், கதைப்பார்கள். ஒரு தடவை அவர்களுடைய மேலை கட்டி சின்ன பிள்ளையோடு விளையாடும் பொழுது கொஞ்சம் அந்த பிள்ளையின் ஆடை, உம்மு குல்சூமுடைய ரழியல்லாஹு தஆலா சிறிய பிள்ளை, 5 வயது பிள்ளை, அந்த பிள்ளை உடுக்கும் பொழுது எப்படி உடுத்திருந்தார்கள் என்று சொன்னால், அதனுடைய கரண்டை காலில் இருந்து. நன்றாக படியுங்கள் சகோதரர்களே, வெட்கமுள்ள பெற்றோர்கள் இல்லாம போனதனால், வெட்கமுள்ள தந்தைமார் இல்லாம போனதனால், வெட்கமுள்ள சகோதரர்கள் இல்லாம போனதனால், வெட்கமுள்ள குடும்ப தலைவர்கள் இல்லாம போனதனால் பாதையில் வெட்கம் கெட்டு பெண்கள் அலைய தொடங்கி விட்டார்கள். அருமையான சகோதரர்களே, உஸ்மான் ரழியல்லாஹு அதாவது உம்மு குல்சூம் அந்த சிறிய பெண்மணி, அவர் ஆடை அலையும் பொழுது கரண்ட கால் இருக்கிறது தானே, இது பெண்களுடைய கால், அதற்கு கீழும் இழுபட வேண்டும். ஆனால் இன்று மாறிவிட்டது, ஆண்கள் கீழே ஈடுபடுகின்றன, பெண்களுடைய ஆடை மேலோக்கி செல்கிறது. சொல்லுவார்கள், இதெல்லாம் மிம்பர்ல பேசுற செய்தியா? மிம்பருக்கு முன்னால் இருந்து பார்க்கும் பொழுது இந்த போன்ற காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது வேறு எங்கே நாம் சொல்வது? வேறெங்கே நாம் சொல்வது? ஏன் கேட்டு திருந்தாமல் இருக்கிறோம்?
ஏன் கேட்டு திருத்தாமல் இருக்கிறோம், ஏன் கேட்டு மாற்றாமல் இருக்கிறோம்? அந்த பெண்மணியுடைய ஆடை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு அடி ஒரு சான் அப்படியே கீழே இழுபட்டிருந்தது 5 வயது பிள்ளைக்கு. நாம் இன்று வெட்கத்தை படைத்துக் கொடுக்க நினைப்பது திருமணத்துக்கு பின்னால். இப்ப சின்ன புள்ள தானே, டிஷர்ட் என்ன, டவுசர் என்ன, டெனிம் என்ன, எங்களுக்குத்தான் பிள்ளை. பாதையில் செல்பவர்களுக்கெல்லாம் எமது பிள்ளை பிள்ளை அல்ல. செத்த பிணத்தை கூட பிரவுன் நடந்ததை போன்று நடந்து கொள்ளும் காலத்திலே நாம் இருக்கிறோம். வெச்சம் கெட்ட ஆடைகளை சிறிய வயதிலே இருந்து உடுத்து பழக்கினால் அவளுக்கு பின்னால் எங்கே ஹிஜாப் செல்லுபடியாகும்? மெய் சிரிக்கும், அந்நியர்களை பார்த்து தலை குனிக்கும் ஆடைகள் முஸ்லிம்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அதை உடுத்து வேறு வேறாக கையை பிடித்துக் கொண்டு பாதையில் நடக்கும் கோலங்கள் இது. இவையெல்லாம் ஒரு நடையா? இவையெல்லாம் ஒரு உடையா? இவையெல்லாம் ஒரு முஸ்லிமின் செயலா? ஆக சகோதரர்களே, அந்த பிள்ளையின் கொஞ்சம் ஆடை மேலோங்கியது, கால் விரல்கள் தெரிப்பட்டது. கோபம் வந்து உமருக்கு அடித்து விட்டார்கள். நீங்கள் அமீருல் முஃமினீன் இல்லை என்றால் நான் உங்களுக்கு அடித்திருப்பேன் என்று அந்த பிள்ளை சொன்னது. வெட்க உணர்வோடு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், வெட்க உணர்வோடு இருந்த பிள்ளைகள். உமர் ரதியல்லாஹு தன் தவறு செய்யல, ஆனால் அந்த பிள்ளையின் வெட்கத்தை பாருங்கள். இன்று நாம் அந்த பிள்ளை என்ன விதத்திலே வைத்திருக்கிறோம்? இன்று படிப்புக்காக வேண்டி வெட்க மலையேறி இருக்கிறது. அந்நியர்களின் பாடசாலைகள் தெரிவு செய்யப்படுகிறது முஸ்லிம் மாணவிகளுக்கு. இவர் இந்த முன்சப்பல சுஜூத் செய்கிறாரு, இவர் செய்யாத ஹஜ் இல்ல, இவர் செய்யாத உம்ரா இல்ல, இவர் செய்யாத தௌபா இல்ல. மகளை நீ அரை நிர்வாணமாக்கி பாடசாலை தடுப்பதற்கு உனக்கு எந்த சரிய அனுமதி தந்தது? கேட்டால் சொல்லுவார்கள், முஸ்லீம் பாடசாலைகளில் படிப்பில்லையே, ஹோம் ஸ்கூலிங் செய்யுங்கள். படிப்பில்லை என்றால் வீட்டில் வைத்து படித்துக் கொடுங்கள். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஆராய்ச்சியின் முடிவு, ஹோம் ஸ்கூலிங்கை போன்று வெற்றிகரமான பாடசாலை வகுப்பு எங்குமே இல்லை. தோமஸ் அல்வா எடிசனும் வீட்டில் படித்தவர் தான். ஷரியத்தை விற்பதற்கு எங்கும் தயாராகிவிட்டோம். ஆக சகோதரர்களை, கண்ணியமான ஆடை பெரும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சமூகத்திலே. எனவே இந்த வெட்கத்தை நாம் எடுக்காதவரை ஈமானின் பூரணத்துவம் அடைய முடியாது. வெட்கம் ஈமானின் அடையாளம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதற்கு பொறுப்புதாரிகள் யார்? மகனுக்கு மகளுக்கு டியூஷன் அடுத்தது அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டோம். மறைப்பதற்கும் பக்குவமாக பேசுவதற்கும் ஒழுக்கங்களை படித்துக் கொடுப்பதற்கும் வெட்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் யார் முன்மாதிரி எங்களுக்கு? பாருங்களேன், பாத்திமா ரதியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள்? மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய ஒரு சஹாபி தோழியிடம் சொன்னார்கள், இதோ நான் மரணித்தால் எனக்கு வெட்கம் வரும் ஒரு செயல் இருக்கிறது. எமது நாட்டில் இருக்கும், அவர்களுடைய நாட்டில் இருக்கும் படி ஜனாசாவை தூக்கி மேலே வைத்தால் அந்த ஜனாசா கஃபன் பண்ணப்பட்டதுக்கு பின்னால் அந்த ஜனாசாவின் உடம்பு விளங்கும், வேறொன்றுமல்ல ஜனாசா. ஆனால் சொல்லுகின்றார்கள், எனக்கு இந்த முறையில் ஜனாசா, என்னுடைய ஜனாசா சுமக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. கஃபன் செய்யப்பட்ட நிலையில் மையத்தாக வெறும் தட்டிலே வைத்து ஜனாசாவையாக என்னை சுமப்ப வேண்டாம், வேறு வழி இருக்கிறதா என்பதாக அந்த பெண்ணிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹபஷாவிலே எத்தியோப்பியால நான் ஒரு சந்தூக்க பார்த்திருக்கிறேன், அது மூடப்பட்ட சந்தூக், அது மூடப்பட்ட சந்தூக், அந்த சந்தூக்கிலே நான் உங்களை வைத்துக் கொண்டு போக சொல்லுகிறேன். யார் இது? பாத்திமா ரதியல்லாஹு தஆலா. வெக்கத்திலே சொன்னார்கள், என்னுடைய ஜனாசா கூட கபன் பண்ணப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்களுக்கு தெரியப்படாது. அது அவர்கள் மறைப்பதற்கு பழகிக் கொண்டார்கள். இன்று மறைந்திருந்தவர்கள் வெளியே வர பழகிக் கொண்டார்கள். அந்த நாட்டை பார்த்து, இந்த கலாச்சாரத்தை பார்த்து, இந்த நவநாகரிகத்தை பார்த்து, இந்த ஃபேஷனை பார்த்து. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இது எமது பெண்களின் ஆரம்ப நிலை. இன்னும் சொல்ல போனால் ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா மரண தருவாயிலே சொன்னார்கள், எனக்கு விருப்பமாக இருந்தது என்னுடைய தந்தையுடைய கபருக்கும் என்னுடைய கணவனின் கபருக்கும் இடையில் 4வது கபராக என்னுடைய கபரை ஆக்குவது, 3வது கபராக ஒரு பக்கம் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா, மறுபக்கம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தது உறவு முறைப்படி ரெண்டு பேரும் மஹ்ரமான கபர், மஹ்ரமான கபர் ரெண்டு பேரும் இருக்க 3வது ஆளாக என்னை அடக்குங்கள் என்பதாக ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொல்லி இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது உமர் ரதியல்லாஹு தஆலாவுடைய கபர் அந்த கபருக்கு அருகில் வந்ததோ, அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலாவுடைய கபருக்கு அருகில் வந்ததோ சொன்னார்கள், என்னை கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கியிலே எல்லா பெண்களோடும் சேர்த்து அடக்கிவிடுங்கள், வேண்டாம், மஹரமில்லாத ஒரு ஆணுக்கு பக்கத்தில் கபரில் கூட இருப்பதற்கு வைக்கப்பட்ட பெண்களின் குலத்தில் வந்த சமூக பெண்களின் நிலை என்ன? இன்றைய ஆயிஷாவின் பாத்திமாவின் நிலை என்ன? ஸ்ரீவீலில் போடுவதற்கு யாரு லைசன் கொடுத்தது? எந்த ஷரியத் அனுமதி கொடுத்தது? ஆண்கள் பேச்சை நிறுத்தினாலும் தொடர்ந்து பேசும் பெண்கள். இன்றைக்கு வெட்டத்தை இல்லாமலாக்கும் இரண்டு செய்திகள், இரண்டு 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 பொருட்கள் எமது கையிலே நடமாடுகிறது. ஹேண்ட்போனும் ஆடை, இந்த ரெண்டையும் சரியாக்காமல் வெட்டத்தை உருவாக்க முடியாது, வெட்டம் இல்லாமல் சுவர்க்கத்தை தட்ட முடியாது. எனவே உஸ்மான் ரதியல்லாஹு தன்னுடைய பாடத்தை நீங்க இந்த கொத்துபால வேற எதுவுமே படிக்கலன்னு சொன்னா, வெட்டமுள்ள ஒரு ஆணாக, வெட்டமுள்ள ஒரு குடும்ப தலைவனாக, வெட்டமுள்ள ஒரு பெண்களை உருவாக்கக்கூடிய மனிதனாக நான் எப்படி ஆகுவது? இது அல்லாவின் நன்மாராயம் ரஹமத்தும் எம்மை சேர்ந்துவதற்கு பிரதானமான காரணம் இன்றைய சமூக போக்கை வைத்து பார்க்கும் பொழுது சகோதரர்களே. அடுத்ததாக அதர் உஸ்மான் ரதியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்தால் சகோதரர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு தான் அவர்கள் உண்மையிலே தனக்காக வாழ்ந்தார்கள் என்பதை விட தன் சமூகத்திற்காக வேண்டி வாழ்ந்தார்கள். தன் சமூகத்தின் இருப்பையும் தன் சமூகத்தின் இஸ்லாத்தின் உயர்வையும் பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக வேண்டி ஆரம்பத்திலிருந்து உழைத்தார்கள். இஸ்லாத்திற்கோ அன்பு நபிக்கோ எந்த கவலையும் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய திருமண வாழ்க்கையை கூட ருக்கையா அந்த விதவை பெண்ணோடு ஆரம்பித்தவர்கள் ஹசரத் உஸ்மான் கனி ரதியல்லாஹு தரான். சகோதரர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு தரான் சுய நலம் இல்லாதவராக இருந்தார்கள், சமூக நலம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று சமூகம் எங்கு போனாலும் பரவாயில்லை, நான் தப்பினால் போதும், என் சமூகம் எந்த பாடும் படட்டும், என் சமூக ரகசியங்கள் யாரிடம் சென்றாலும் பரவாயில்லை, என் தொழிலும் என் வீடும் என் மனைவியும் என் அந்தஸ்தும் என் உயர்வும் எல்லோரிடமும் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை சகோதரர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஅலா பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பின்னால மக்காவுக்கு ஒரு தடவை போனாங்க, உம்ராவுக்காக வேண்டி. உம்ரா அடைந்த நிலையில பையத்து ரிதுவான் என்று சொல்லுவோம் அந்த அந்த நிகழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு போகும் பொழுது ஹுதைபியாவை வைத்து, அதாவது மக்காவுக்கு மிக நெருக்கமான பகுதிக்கு இஹ்ராம் அணிந்த நிலையில் சென்ற பொழுது தடுக்கப்பட்டார்கள், உள்ளே செல்ல முடியாது, வேண்டாம். அப்பொழுது பேச்சுவார்த்தைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை தயாரித்தார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் இதற்கு பொறுப்பாக செல்லுங்களேன். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை விட முஷ்ரிக்கீங்களோடு குரைஷிகளோடு மிக நல்ல உணர்வோடு பேசுவதற்கு இருக்கின்றார்கள், உஸ்மான் அவரை அனுப்புங்கள். சகோதரர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா பேச்சுக்குழுக்கு ரசூலுல்லாவின் தூதரின் தலைவராக அங்கே செல்லுகின்றார்கள் மக்காவுக்குள்ளே. அதாவது நாம் உம்ராவுக்கு தான் வந்திருக்கிறோம், எந்த பிரச்சனைக்கும் அல்ல, அந்நியர்கள் எம்மை பற்றி தெரியாமல் என்னை பற்றி தவறாக ஒரு விடயம் பேசப்படும் பொழுது நாம் மறுபக்கமாக பாதையோரத்தில் பள்ளிகளுக்குள்ளே கடையில் எமது வியாபார ஸ்தலங்களில் கண்டதையெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல. நாம் அவர்களோடு முன்னால் இருந்து நல்ல உறவுகளை ஆக்கிக் கொண்டிருக்க வேண்டும், சந்தர்ப்பத்துக்கு வேலை செய்யும். அதுதான் உஸ்மான் ரதியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கை. உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒரு காபிரை கூட பார்த்து ஷீ என்று சொல்லாத மனிதர். முஷ்ரிக்கீங்களும் அவர்களுக்காக வேண்டி கதவை திறந்து விடுவார்கள். உஸ்மானே கனி என்றால் எல்லோருமே பேசுவார்கள், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே அந்த உஸ்மானை நோக்கி அனுப்பினார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு தஆலாவுக்கு பெரும் வரவேற்பு அங்கே கிடைத்தது. சொன்னார்கள், ரசூலுல்லாவை உம்ரா செய்ய வைக்க முடியாது, நீங்கள் பல நாட்களுக்கு பின்னால் மக்காவுக்குள்ளே வந்திருக்கிறீர்கள், உஸ்மானே கனி நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் தவாப் செய்து விட்டு சொல்லுங்கள். அப்பொழுதுதான் சுயநலம் இல்லாத செயல்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். இன்று உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் செல்லக்கூடிய எத்தனையோ பேர் ரூம் கீக்கி சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், மிக அவலட்சியமான காட்சியாக இருக்கிறது. ஏர்போர்ட்டுகள்ல பார்க்கும் பொழுது முந்தி அடித்துக் கொண்டு ஓடுகின்றார்கள், யாரோ சீட்டை எடுத்து விடுவார்கள் என்பதாக நினைத்துக் கொண்டு இல்லை. எமக்கென்று புக் பண்ணப்பட்டது, ஒதுக்கி வைக்கப்பட்டது, அது எமக்காகத்தான் இருக்கும். எமக்கு ஒரு கியூ சிஸ்டம் எங்குமே செல்லுபடியாகாது. நாம் மருந்தளிக்க சென்றாலும் நான் தான் முதலாவது செல்ல வேண்டும். இஸ்லாமிக் பேங்க்குள்ளுக்கு போனாலும் நான் தான் முதல் இலக்கம். எங்குமே எனக்கு முதல் வரிசையில் இடம் தேவை. மற்றவர்கள் என்ன பாடு இறந்தாலும் பிரச்சனையே இல்லை, நான் வாழ வேண்டும் என்ற சுயநலத்துக்கு மாற்றமான கொள்கையும் இடத்திலே. ஹஜ்ரத் உஸ்மான் காபாவை பார்த்திருக்கின்றார்கள். பல வருடங்களுக்கு பின்னால் காபாவிலே தவாஃப் செய்ய தயாராகலாம். சொன்னார்கள், உஸ்மான் இதோ காபாவின் திறப்பு இருக்கிறது, நீங்கள் வேண்டுமென்றால் திறந்து உள்ளே சென்று தொழுது விட்டு தவாஃபையும் முடித்துக் கொண்டு சொல்லுங்கள். ஆனால் அன்பு நபியை இந்த இடத்திற்கு அனுமதிக்க முடியாது என்று சொன்ன பொழுது தவாஃபை ஆரம்பித்தார்களா? சொன்னார்கள், நான் எப்படி தவாப் செய்வேன்? அன்பு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் 1400 சஹாபாக்களையும் விட்டுவிட்டு நான் தவாப் செய்வதா என்று கேட்டார்கள். செய்ய முடியாது என்று சொன்னார்கள். சுயநலம் இல்லாத பண்பு, சுயநலம் இல்லாத நிகழ்வு. நாம் இன்றைக்கு ஒரு பஸ் சீட்ல கூட சுயநலத்தை தான் பாவிக்கிறோம். உட்கார்ந்தா அடுத்தவருடைய பகுதியும் எடுத்து உட்காருவோம், அவரும் அதே மாதிரி சார்ஜ் பண்ணுகிறார்ன்றதை நாங்க விளங்குறது இல்லை. அல்லது எங்களுக்கு எந்த பக்கம் நிழல் தருமோ அந்த பக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வெயில்ல யாரையாவது இருப்பாற்றுறது. அந்நிய சமூகத்தோடு பழகக்கூடிய நாங்கள் இது மாதிரியான கட்டங்களில் சிறிய பண்புகளை விளங்கப்படுத்தலாம். கொஞ்ச தூரம் வெயில் நாம் செல்வது, சகோதரனே நீ அடுத்த பக்கமாக உட்கார் என்று சொன்னால் அவன் சிந்திக்க தொடங்குவான். சகோதரர்களே, ஹசரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே அப்படி இருக்க, இங்கே 3 நாட்கள் அங்கே தரித்தார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அவர்கள் விடவே இல்லை. 3வது நாள் ஒரு செய்தி வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கத் குத்தில உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விரித்தார்கள். உஸ்மானே கனிக்காக வேண்டி, உஸ்மான் ரணி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா முஸ்லிம்களுக்காக வேண்டி ஏங்கினார்கள். எல்லா முஸ்லிம்களும் உஸ்மானுக்காக வேண்டி ஏங்கினார்கள். ஆனால் இதுக்கு மாற்றம் நாம், அவர்கள் அடிபட்டால் படட்டும், எமக்கென்ன, அவர்களுக்கு பிரச்சனையா, நாம் சுகமாக இருக்கிறோமே, அந்த ஊரில் பிரச்சனையா, இந்த ஊருக்கு என்ன? ஒரு நேசம் வருகிறதா, அதுல வேற ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் கூட காரணம் சொல்லுவோம். கடலோர பிரதேசங்களில் சுனாமியா, மத்திய தரையிலே வாழக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், மத்திய பகுதியிலே வாழ சொல்லக்கூடிய, எல்லாம் செய்த பாவத்திற்குத்தான், என்னமோ இவர்கள் பாவம் செய்யாது போன்று. அறுத்த முஸ்லிம் சகோதரர் அறுபட்டு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது இவர்கள் கொடுக்கும் ஃபத்வா, இவர்கள் பேசிக்கொள்ளும் பேச்சு, எல்லாம் செய்யும் பாவத்திற்கு சமூகம் ஏங்குகிறதே, சமூகம் அழுகிறதே, சமூகம் பிரச்சனையில் சுடுபடுகின்றதே, ஒரு ஏக்கம் வருவதில்லையா? ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கையை கொடுக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கொடுக்க 1450 கரங்கள் ஒன்று சேர்ந்ததே ஹஜ்ரத் உஸ்மானுடைய உயிருக்காக வேண்டி உயிர் கொடுக்க நாம் தயார் என்பதாக சொல்லி, முஸ்லிம்களின் உணர்வு, இஸ்லாமிய பண்பு, ஒற்றுமையின் சின்னம். இன்று நாம் இரண்டு இடத்தில் தான் ஒற்றுமை. சஃபிலே நிர்பந்தமாக நிற்க வேண்டும், எல்லோரும் நின்று விடுவார்கள். உள்ளத்திலே நெருப்பு, அடுத்த சகோதரனை பார்த்து வாயிலே சலாம் சொன்னாலும் உள்ளம் எரிகிறது. அடுத்தவனின் பணத்தை பார்த்து, அடுத்தவனின் வாகனத்தை பார்த்து, அடுத்தவனின் மகளுக்கு ஒரு பொருத்தமான மகள் கிடைத்து விட்டால் என்பதை பார்த்து, அடுத்தவனின் மகன் நல்ல பெருபேறு எடுத்து விட்டான் என்பதை வைத்து எரிகிறது உள்ளம். வெளியிலே சலாம், ஒரு ஷோ, ஒரு படம் காட்டுகின்றோம். சகோதரர்களே, அடுத்தது மையவாடியிலே எல்லா மையத்தையும் ஒன்றை அடக்கி விடுவார்கள். இதை தவிர இன்று முஸ்லிம்கள் ஒன்று சேரும் இடம் மிக அரிது சகோதரர்களே. ஒற்றுமையை கிழிப்பவர்கள், ஒற்றுமையை அறுப்பவர்கள் அன்பு ரசூலுல்லாஹின் முகத்திலே இறுதி பார்வையிலே மண்ணள்ளி போடும் குற்றவாளியாக அவர் கருதப்படுவார். ஏனென்றால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை இறுதியாக திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் காலை நேரம் சுபகுடைய தொழுகைக்காக வேண்டி திரையை தூக்கி பார்த்தார்கள். எல்லா சஹாபாக்களும் பிரிந்து குலம் கோத்திரம் பேசியவர்கள் அத்தனை பேரும் ஒரே சஃபில் இருந்தார்கள். அந்த ஒற்றுமையை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதபஸ்ஸம வாஹிகன் சிரித்தார்கள், திரையை விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பிரித்து பார்க்கவில்லை, பிரிந்த நிலையில் இறுதியாக பார்க்கவில்லை. யாராவது சமூகம் பிரியும் செயல்களை செய்தால் அல்லாஹ் அவர்களை சின்ன பின்னமாக்கி விடுவான், சமூகத்திலிருந்து கிழித்து விடுவான் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. இன்று எதற்காக வேண்டி சமூகம் பிரிகிறது? இந்த மகல்லா அந்த மகல்லா, கிராமங்களில் எடுத்தால் அது மேல மகல்லா, இது கீழே மகல்லா, இது நாடு அது பஜார். பிரிவுகள், இன்னும் சொல்ல போனால் கிரிக்கெட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி ரெண்டா பிரிகின்றார்கள் முஸ்லிம்கள். இது தேவையா? உஸ்மான் கனி ரழியல்லாஹு தன்னுடைய நிகழ்வுக்காக வேண்டி 1450 கரங்கள் ஒன்று சேர்ந்தது. சேர்ந்ததற்கு பின்னால் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகின்றது, உண்மையிலே உஸ்மான் கொலை செய்யப்படவில்லை, உண்மையிலே இஸ்லாமிய அமைப்பின் அமைப்பிலே, இஸ்லாமிய அரசியல் அமைப்பிலே, இஸ்லாமிய சட்ட அமைப்பிலே பார்க்கும் பொழுது ஒரு தூதுவர், ஒரு ஊடகவியாளர், ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு பேச அனுப்பப்படுபவர், ஒரு பேப்பர் ரிப்போர்ட்டர் ஒரு நாளும் தாக்கப்பட முடியாது. அதை கண்டித்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1450 கரங்களை ஒன்று சேர்த்தார்கள். பக்குவம் இல்ல, பண்பாடு உள்ள ஒரு சமூகம் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டும். தூதுவராக சென்ற உஸ்மானை கொலை செய்து விட்டீர்களா என்ற கோபத்திலே, ஆனால் உண்மையிலே கொலை நடக்கவில்லை. அந்த செய்தி கேள்விப்பட்டதன் பின்னால் உண்மையிலே உஸ்மான் பாதுகாப்போடு இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வினாடிக்கு என்னுடைய கரம் இது, என்னுடைய கரம் அல்ல, இது உஸ்மான் ரலியுடைய கரம் என்பதாக சொல்லி 1450 கைகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையும் சேருகிறது. 1451 கை குர்ஆனுடைய ஆயத்து இறங்கியது. லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இஸ் யுபாயுனக தஹ்த அஷ்ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழால் இருந்து முஸ்லிம்களுக்காக வேண்டி குரல் கொடுக்க ஒன்று சேர்ந்து பையத் செய்த அத்தனை பேரும் சொர்க்கவாதிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லி முடித்தான். சகோதரர்கள், இது இன்றைய தேவையான பாடம். மறுபக்கங்களை தெளிவாக சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எமது நாவையும் எமது செயலையும் இஸ்லாத்துக்காக வேண்டி நாம் ஆக்கிக் கொள்வோம் சகோதரர்களே. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையின் இறுதி அம்சத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அருமையான சகோதரர்களே, வாழ்க்கை வாழ்வது முடிவை வைத்துத்தான் புரியலாம். ஒரு மனிதனின் வாழ்க்கையின் தரம் உயர்வு அவருடைய மரணம் தான் பேசும். தமூத்துன் கமா தஈஷூன், ஹிலாபத்துக்குள் சுமார் 11 வருடங்கள் இருந்தார்கள். ஹிஜ்ரி 24 இருந்து 35 வரைக்கும் சஹாபாக்களில் எந்த ஒரு சகோதரரும் ஒரு ஹிலாபத்தோ ஒரு விலாயத்தோ ஒரு கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சுய ஆட்சி கௌரவத்துக்காக வேண்டியல்ல, சுய லாபங்களை வைத்தல்ல. அவர்கள் நிர்பந்தமாக மறைந்து மறைந்திருக்க ஹிலாபத் அவர்களை வந்து காலை முத்தமிட்டது நிர்பந்தமாகத்தான் எடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உஸ்மான் உங்களுக்கு ஹிலாபத் வர இருக்கிறது, அந்த ஹிலாபத்தை வந்தால் நீங்கள் தட்டிவிடாதீர்கள், அந்த போர்வையை நீங்கள் போர்த்தியே தான் ஆக வேண்டும், அது கிழிக்கப்படும் என்பதாக கூட சொன்னார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா சொர்க்கவாதி என்று எத்தனையோ தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால் சொல்லிவிட்டார்கள். கொடையில் ஒரு புருஷனாக இருந்தார்கள், கொடை கொடுப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா. சகோதரர்களே, மஸ்ஜிது நபவி அதனுடைய காணிக்கு ஒப்பினை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு தஆலாவுடைய பெயரில் தான் ஒப்பினை கொடுக்க வேண்டும். அவர்கள் தான் அந்த காணியை வாங்கி வக்ஃப் பண்ணினார்கள். இன்று நாம் பணத்தை சேமிக்கிறோம் பிள்ளைகளுக்கு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு. மஸ்ஜிதுகள் பிச்சை வாங்குகிறது, தொழுகைக்கு பின்னால் பிளேட் பிடிக்கப்படுகிறது, பக்கத்திலே சான். இப்படியாக மஸ்ஜிதை கேவலப்படுத்திவிட்டு என் வீட்டையும் என் தோட்டத்தையும் கட்டி எழுப்புகின்றோம். மஸ்ஜித் மின்சாரத்துக்கு தண்ணீர் பில்லுக்கு எல்லாத்துக்குமே வசூல், வீடு வீடாக அணைய வேண்டும், ஏற்றி கேட்க வேண்டும். அன்று மஸ்ஜிதை செழிப்பாக்கினார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் செழிப்பானது. சகோதரர்களே, மஸ்ஜிது நபவிக்கு செலவழித்தார்கள். இன்று செய்யப்படக்கூடிய எத்தனை லட்சம் மக்கள் வந்து சுஜூத் செய்தாலும் அந்த சுஜூத் செய்தவருடைய பட்டோலைக்கு போவதற்கு முன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய பட்டோலைக்கு அந்த நன்மை சென்றுதான் அவருடைய கபருக்கு போக போகிறது. சகோதரர்களே, எத்தனை பாக்கியங்கள். 1400 வருடங்களாக மஸ்ஜிது நபவியில் தொழும் தொழுகையாளர்களின் பாக்கியங்களை அவர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று இந்த பள்ளி, இது இன்று செய்த சாதனை அல்ல, 80-100 வருடத்துக்கு முன்னால் வந்த நல்லவர்கள், இந்தியாவிலிருந்து நல்ல மனிதர்கள் வந்து ஏதோ பள்ளிகளை கட்டினார்கள். இன்று முக்கியமான பஜார்களை நாம் பார்ப்போமே ஆனால் சகோதரர்களே, அது இன்று எமக்கு பெரும் சொத்தாக இருக்கிறது. நாம் இன்று இஸ்லாத்திற்கு எதை செய்வோமோ அதுதான் எமது பரம்பரைக்கு சொத்தாகும். ஒரு செயல் கூட பெருமதியாக மாறும். 1874 வாபிச்சி மரிக்கார் மியூசியம் தொடக்கப்படும் பொழுதே அவரிடம் கிரெகரி கவர்னராக இருந்த ஒரு சகோதரர் கேட்டார், உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள், அவ்வளவு அழகாக மியூசியத்தை கட்டியிருக்கின்றீர்களே. சொன்னார்கள், ஜும்மாவுடைய தினத்தில் இந்த மியூசியம் மூடப்பட வேண்டும் என்பதாக அன்றைய ஒரு புத்திஜீவி, அன்று ஒரு இஸ்லாமியர் சகோதரர் சகோதரர்களை முஸ்லிம்களுக்காக வேண்டி ஜும்மாவை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு அனுமதி எடுத்து கொடுத்தார். சுமார் 100 வருடங்கள் அவர் செய்த சதகா, அவர் கேட்ட சதகா இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. ஜும்மாவுடைய தினம் மியூசியம் மூடப்பட்டது, கொழும்பு மியூசியம். இது சதகா. இந்த நாவால் படித்தவர்கள் இருக்கின்றீர்கள், பேசி கெடுத்து விடாமல், பேசி அழித்து விடாமல், பேசி பாதுகாத்து சமூகத்திற்கு கொடுத்து விட்டு செல்வோம். செலவழித்து எம்மை காட்டி கொடுக்காமல் நாம் இன்று செலவழித்து காட்டுகிறோம். சகோதரர்களே, எமது திருமணங்களை எடுத்து அந்நியர்களை ஊற வைக்கிறோம், அந்நியர்களை குழம்ப வைக்கிறோம். நாட்டுக்கும் ஊருக்கும் விமர்சனம். சில எமது இஸ்லாமிய திருமணங்கள் பணத்தை செலவழித்து எங்கே செல்கிறது, சில சேனல்ல ஓட்டுறாங்க, சேனலுக்கு கொடுக்கிறாங்க திருமணத்தை. சில திருமண கார்டுகளை அடைக்கின்றார்கள், 1200 ரூபாய் ஒரு கார்டுக்கு, 500,000 ரூபாய்க்கு பட்டாசு கொடுத்துக்கின்றார்கள். நீங்கள் பட்டாசு அல்ல, அல்லாஹ் தந்த ஞானத்தை நெருப்பில் எரிக்கிறீர்கள். பணத்தை நாம் கபருக்கு சென்றாலும் எமக்கு ஒரு வந்து சேரும் ஒரு வழிதான் ஹஜரத் உஸ்மானுடைய வழி. அதை சொல்லி முடிக்க முடியாது, நேரம் செல்கிறது. எனவே படித்துக் கொள்வோம். பணம் இருப்பவர்களும் பண்பிருப்பவர்களும் படிப்பிருப்பவர்களும் இந்த சமூகத்துக்கு தேவையானதை கட்டிவிட்டுக் கொடுப்போம். இன்று 1000 பேர் இந்த சுஜூத் செய்வதாக இருந்தால் இது போன்ற எல்லா நகரங்களிலும் தான். இன்று செய்த சாதனை அல்ல, முன்னால் இருந்தவர்கள் செய்த சாதனைகள் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, பணத்தால் செய்தார்கள், குணத்தால் செய்தார்கள், அறிவால் செய்தார்கள், குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள். சகோதரர்களே, அவருடைய இறுதி தருவாயும் வாழ்க்கை எப்படியோ இருந்தது அதே போன்றுதான் மரணம். நாங்கள் ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டும். என்ன ஆட்டத்தை போட்டாலும், என்ன பேச்ச பேசினாலும், என்ன திமிரை கதைத்தாலும், என்ன 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 எடுப்புகளை எல்லாம் எடுத்தாலும், மரணப்படுக்கையின்றி எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் வரத்தான் போகிறது. அத்தனை ஆட்டங்களும் அடங்கி அல்லாஹ்வுக்கு முன்னால் ரூஹ் பெறுவரில் இருந்தே இழுக்கப்படத்தான் போகிறதே சகோதரர்களே. அந்த நாளை நினைப்போம். அதற்காக வேண்டி நாம் தயாராகுவோம். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா ஹவுசரஸ் பண்ணப்பட்டார்கள். வீடு சுற்று வளைக்கப்பட்டது. மிகவும் பிரச்சனைக்கு மத்தியிலே சகோதரர்களே எத்தனையோ பேர் வந்து பாதுகாக்க சொன்னார்கள். அந்த நேரத்தில் கூட அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார்கள், சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் வெட்டிவிட்டு உங்களை நாம் பாதுகாக்கிறோம். சொன்னார்கள், எனக்காக வேண்டி நான் முஸ்லிம்களுக்காக வேண்டி ரத்தம் சிந்துகிறேன், எனக்காக வேண்டி எந்த முஸ்லிமுடைய ரத்தமும் சிந்தப்படக்கூடாது என்றார்கள். சகோதரர்களே, அந்த உஸ்மானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றினார்கள். சஹியான ரிவாயத்திலே சொன்னார்கள், உஸ்மான், நீங்க இன்னைக்கு இஃப்தாருக்கு எங்களோட வந்து சேர போகிறீர்கள். சகோதரர்களே, ஜும்மாவுடைய தினம் ஆடை அழகாக அணிந்து கொண்டார்கள், குர்ஆனை எடுத்தார்கள். குர்ஆன் ஓதப்படுவதில்லையே, தொலைக்காட்சிக்கும் அடுத்த சேனலுக்கும் அடுத்த எஃபிக்கும் பேஸ்புக்குக்கும் இருக்கும் மதிப்பு குர்ஆனுக்கு இல்லையே சகோதரர்களே, கண்ணியமானவர்களே. அன்று உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு துஹாவுடைய நேரம் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடித்தவர்களாக குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வீட்டு கதவு எரிக்கப்பட்டு எதிரிகள் உள்ளே வந்து அந்த உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவருக்கு தலையிலும் அடித்து வேறு உறுப்புகளிலும் அடித்து ரத்தம் சிந்த வைத்து அப்படியே ஷஹீதாகி விழுந்தார்கள். முதல் அடிபடும் பொழுது அவருடைய ரத்தம் தெரித்தது. சகோதரர்களே, ஷஹீதாய் அவருடைய உடம்பை கூட தூக்குவதற்கு அடம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். மிக சிரமத்துக்கு மத்தியிலே ஹதரத் உஸ்மானுடைய உடம்பு தூக்கப்பட்டது. நாயிலா மனைவி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய விரல்கள் கூட ஷஹீதானதே. இத்தனை சிரமங்களையும் தனக்காக ஆக்கிக்கொண்டு உயிரையும் விட்டார்கள். ஆனால் மதீனாவிலோ முஸ்லிம் சமூகத்திலோ எந்த ஒரு பிரச்சனையும் என்னால் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மரணித்து மடிந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய மருமகன் குர்ஆனுக்கு சொந்தக்காரர் கிலாபத்திலே மூன்றாவது படியிலே நின்றவர்கள் உஸ்மானுக்காக வேண்டி சொர்க்கம் திறக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்தவர்கள் அவ்வளவும் வாழ்ந்துவிட்டு அடிமையாக தரையில் மரணித்து அப்படியே ஷஹீதானார்களே சகோதரர்களே. இது போன்ற நல்ல முடிவுகள் கலிமாவோடு இஸ்லாத்தோடு குர்ஆனோடு வருவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல ஒரு புரிவானாக. தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து எம்மை உண்மையான முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பானாங்க. யாழ் எங்களை கடைசி நேரத்தை நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ், கேவலம் உள்ளதாக ஆக்கிடாதயா அல்லாஹ், பயங்கரமானதாக ஆக்கிடாதயா அல்லாஹ், அடுத்தவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நல்ல மரணமாக எங்களுடைய மௌத்தை ஆக்கி வைப்பாயாக. கலிமாவோடு ஆக்கி வச்சிடியா அல்லாஹ், பாவங்கள் இருந்து தூரமான நிலையை எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ், உண்மையான மூமினான உண்மையான தக்குவாதாரிகளாக எங்களை வாழச் செய்வாயாக. வாஹதாவன் அஹமதுல்லாஹ்.